2020 ஜூன் மாத தென்றல் இதழில் எழுத்தாளர் சிறுகதை பகுதியில் எஸ் ஜி ராமானுஜலு நாயுடு அவர்களின் சிறுகதை பாக்கியரதி. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். சில வருஷங்களுக்கு முன் தென்னிந்தியாவிலிருந்து ஒருவன் ஒரு பெண்ணை சாஸ்திரோக்தமாய் மனம் புரிந்து ஜீவன ஹேதுவின்றி மனம் வெறுத்து அவளுடன் வாழ்ந்த சில நாளைக்குள் அவளை விட்டு பிரிந்து எங்கேயோ சென்று விட்டான். அநேக வருஷங்கள் வரையில் அவனை பற்றி யாதொரு சங்கதியும் கேள்விப்படாததால் அவன் இறந்து போனான் என்று ஊகித்து இந்துக்களின் வழக்கப்படி மாங்கல்யம் முதலியவற்றை போக்கி அப்பெண்ணை அலங்கோலப்படுத்தினார்கள். விதவை என்ற துர்பாக்கியமான முற்றிடம் அவள் தலையில் ஏறிற்று. அவள் புருஷன் போன போதே 3 மாத கர்ப்பவதியாயிருந்ததால் ஒரு பெண் குழந்தையை பிரசவித்தாள். பர்த்தா இறந்து விட்டாலும் அவ்வளவு துக்கம் ஏற்படாது, ஆனால் உயிருடன் அவனை பறிகொடுப்பதே சகித்தக்கரிய சஞ்சலமாம். தன் கணவன் சென்ற இடம் தெரியாமல் தவிப்பது மகா கஷ்டமும் அவமானமும் என்றோ? தன்னை சுமங்கலி என்பதா அமங்கலி என்பதா ஒன்றும் நிச்சயிக்க கூட இல்லை. ஊரார் தன் தலைமீது ஏற்றிய அமங்கலத்துவமே சாஸ்வதமாயிற்று. பிறந்த பெண் குழந்தையை பற்றி அண்டை அயலார் வம்பு பேசத் தொடங்கினார்கள். 3 மாத கர்ப்பம் அவ்வளவாக வெளிக்கு தோன்றாது. 8வது மாத கடைசியிலும் குழந்தை ஜனிப்பது உண்டாதலின் 10 மாதமும் நிறைந்து மகவு பிறந்ததாயினும் 8வது மாதத்தில் என்றே எல்லோரும் கூறி அதை வித்தியாசமாக பேதப்படுத்தி அதற்கான சம்சய சரக்குகளையும் கூட்டி தங்கள் அவதூறை உண்மைப்படுத்த முயற்சித்தனர். சிலர் பகிரங்கமாகவே அப்பெண்மணி மீது தோஷாரோபணம் செய்தனர். சிலர் அவளை தோஷமற்றவள் என்றனர். இவர்கள் கூறும் வார்த்தைகள் எல்லாம் இரும்பு முட்களைப் போல் அந்த சாந்தையின் ஹிருதயத்தில் சுருக் சுருக் என்று தைத்ததால் ஹா பகவானே நீயே துணை என்று கதறினாள். அவளுக்கு ஜனித்த பெண் குழந்தை உத்தம மார்க்கத்திலேயே உதயமாயிற்று என்பதை அவளது பெற்றோர்கள் அறிவாராயினும் ஊராரின் தூற்றுதலை அடக்கக்கூடவில்லை. பெண்மணி நன்கு படித்தவள், வித்யாவந்தை, ஆனால் பரம ஏழை. அவளுக்கு 200 அனாமதேய கடிதங்களும் வந்தன. இந்நிலத்தில் இருந்தால் அவளை சந்தித்து உபநாயகியாக ஏற்றுக்கொள்வதற்கான முடிவு வார்த்தைகளை நிச்சயப்படுத்தலாம் என்று அக்கடிதங்களில் குறிப்பிட்டிருந்தன. பெண்மணி கண்ணீரும் கம்பளையுமாக அக்கடிதங்களை தன் பிதாவிடம் காண்பித்தாள். பெற்ற வயிறு பொறுக்குமா? தானே அவ்விடத்துக்கு சென்று நடக்கும் விஷயங்களை கிரகிக்க வேண்டும் என்று தந்தை தீர்மானித்தான். 8 மணி ஆயிற்று. நல்ல நிலா காலம். எவரும் நெருங்காத ஒரு பாழும் குளத்தருகில் தந்தை உலாவியவாறு இருந்தான். சில நிமிடங்களுக்கு பிறகு இருவர் நன்றாக உடை தரித்து கொண்டு அங்கு தோன்றினர். பெண்மணியின் பிதாவே அங்கு நின்று கொண்டிருந்ததால் அவனை கண்டு, ஓஹோ, நீரே வந்து விட்டீரா? பரமானந்தம், எங்கள் கடிதம் கிடைத்ததா? உமது உத்தேசம் என்ன என்றனர். தந்தையோ ஆத்திரத்தில் தன்னை மறந்தான், எதிர்க்க தொடங்கி கொண்டான். இருவரும் கை கலந்தனர். பெண்ணை பெற்றவன் எப்போதும் பலகீனனே. இன்னும் அப்பெண் பதியை பிராணனுடன் பிரிந்து பரம துக்கா கிராந்தையாய் இருப்பின் அவளை உலகத்தில் தோற்றுவித்த பிதாவின் உள்ளத்தில் வலிமை என்பது எங்கிருந்து வரும்? வியசனமே அவனை பிடித்து அவன் தேகத்தை உருக்கிவிடுமன்றோ? இரு உடல்களும் இப்பரிதாப மனுஷனை நன்றாக புடைத்து இரத்த காயங்களாக்கி விட்டு சென்றனர். வெகுநேரம் வரையில் தந்தைக்கு பிரஞ்சையே இல்லை. இரவு அவ்வழியாக ரோந்து சுற்றி வந்த போலீஸ் வீரன் தந்தையின் அலங்கோலத்தை கண்டு எழுப்பி வீட்டில் சேர்த்தான். மாதாவும் மகளும் அதை கண்டு அலறினர். பெண்மணி இனி தான் அவ்வூரில் இருப்பது அபாயகரம் என்று தீர்மானித்து எவருடனும் சொல்லிக் கொள்ளாமல் தன் குழந்தையுடன் காசிக்கு சென்றாள். அகதிக்கு தெய்வமே துணை என்பதாக அங்கு தனவானாகிய ஒரு பிரபுவின் குடும்பத்தாரால் ஆதரிக்கப்பட்டாள். சில காலம் அங்கிருந்து விட்டு தன் பெற்றோர்களை பார்க்க வேண்டுமென்று பிரியத்தால் தன் ஊருக்கு புறப்பட்டாள். இவளை ஆதரித்த கனவான் செல்வ சம்பத்தில் மிகுந்தவராயினும் புத்திர சம்பத்தி இன்மையால் இவளது பெண் குழந்தையை தனது சொந்த புத்திரி போலவே வளர்த்து வந்தான். ஆகவே அதை பெரிய மனமின்றி அவளுக்கு செலவுக்கு வேண்டியது கொடுத்து பெற்றோருடன் சீக்கிரம் திரும்பி தன்னிடம் வந்துவிடும்படி சொல்லி அனுப்பினான். அவன் வார்த்தையை தள்ள முடியாமல் தனக்கு துணை வந்தவர்களோடும் புறப்பட்டு தன் ஊர் சேர்ந்து சில காலம் அங்கேயே தங்கிவிட்டாள். பல காரணங்களாலும் புறப்பட தடையாகி 5 வருஷங்களுக்கு பிறகு தன் பெற்றோர்களுடன் காசிக்கு பிரயாணப்பட்டு வந்து சேர்ந்தாள். இதன் மத்தியில் காசியிலிருந்த தனவான் ஊர் சென்ற பெண்மணியை பற்றி எந்த விவரமும் தெரியாததால் அவளுடைய விலாசமும் எங்கோ தவறிவிட்டதாலும் தன்னிடம் 4 வருஷங்களாய் குமாஸ்தா வேலை பார்த்து வரும் 34 வயதுள்ள ஒருவனுக்கு அப்பெண் குழந்தையை தருவதென்று தீர்மானித்து விவாகத்துக்கும் ஏற்பாடு செய்து விட்டான். விவாக முகூர்த்தத்திற்கு அனைவரும் வந்திருந்து சிறப்பித்தனர். மாங்கல்ய தாரணம் புனைவதற்கு சில நிமிஷங்களே இருக்கையில் நமது பாக்கியரதியும் அவளுடைய பெற்றோர்களும் அங்கு போய் சேர்ந்தனர். பாக்கியரதி மணப்பெண்ணாய் சர்வாலங்கிருத சுந்தரியாக நின்ற தனது புத்திரியை ஆசையோடும் அணை முத்தமிட்டு கொண்டாள். பாக்கியரதி தனவானை நோக்கி தன் பெண்ணுக்கு நிச்சயித்த வரனை தான் பார்க்க வேண்டும் என்றாள். உடனே தனவான் குமாஸ்தாவுக்கு சொல்லி அனுப்ப மணமகனான குமாஸ்தா பரம சந்தோஷத்துடனும் வந்து தனக்கு இனி மாமியாக போகும் பெண்மணியின் பாதங்களில் சாஷ்டாங்கமாய் விழுந்து நமஸ்கரித்தான். அவரும் அவளும் ஆசீர்வதித்தாள். ஐயோ, பகவான் செய்யும் கூத்தை யார் அறிவர்? சந்தோஷம் உடனே வியசனமாக மாறியது. மாமியார் தன் மருமகனை பார்க்கவில்லை. அவன் தன் புருஷன் என்றறிந்தாள் மூர்ச்சையானாள். உடனே விவாக வீடு அலங்கோலம் ஆயிற்று. விவாகத்துக்கு வந்திருந்த எல்லோரும் இந்த அதிசயத்தை கண்டு திகைத்தனர். மணப்பெண் மயங்கி நின்றாள். பாக்கியரதியின் பெற்றோர்களும் தனவானும் ஒரு பெரிய அமங்கலம் நேரவிருந்ததை நடவாது தடுத்துவிட்ட கடவுளின் அருளை வியந்து கொண்டாடினர். மருமகன் மாமியை கண்டு தலை குனிந்தான். பாக்கியரதியும் மூச்சை தெளிந்து எழுந்து தன் பதியை வணங்கினாள். மணப்பெண்ணும் தன் பிதாவை நமஸ்கரித்தாள். ஒரு பயங்கர சம்பவம். எப்படியோ பகவத்கருணையால் விலகி எல்லோரும் ஆனந்த சாகரத்தில் ஆழ்ந்தனர். தனவானின் தமக்கை புதல்வனுக்கு அப்பெண் குழந்தையை தருவதென்று அப்பொழுதே நிச்சயமாகி அதே விவாக பந்தலில் மறுதினம் விவாகம் மங்களமாய் நிறைவேறிற்று. தான் தன் மனைவியை பிரிந்து ஓடிவிட்ட சமயத்தில் தன் மனைவி 3 மாத கர்ப்பம் என்று குமாஸ்தாவே வாய்விட்டு சொல்வதானான். பெண்ணை பற்றிய சம்சயமும் நிவர்த்தியாயிற்று. பிறகு சில மாதங்கள் பொறுத்து பாக்கியரதி தன் பர்த்தாவுடனும் பெற்றோர்களுடனும் தன் குமாரத்தி மருமகன் இவர்களோடும் தன் கிராமத்திற்கு வந்து சேர முன்பு தூற்றிய பந்துக்களெல்லாம் பாக்கியரதியின் செல்வத்தையும் அவளது அதிர்ஷ்டத்தையும் நோக்கி தங்களின் ஊத்தி வாயை மூடிக்கொண்டு வெகு விசுவாசமாய் உறவாட நெருங்கினர். கடவுளின் கருணையையும் பந்து ஜனங்களின் சமயத்துக்கேற்ற சுபாவத்தையும் கண்டீர்களா? ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.